இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது, கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம ஸ்ட்ரெஸ் பத்தி கடந்த சில நிகழ்ச்சிகளை பேசிட்டு இருக்கோம். இந்த ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், இது உருவாக எத்தனையோ காரணங்கள், எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஆனா முக்கியமான காரணம் என்னன்னா நம்ம எண்ணம் தான். இந்த மன அழுத்தமே இல்லாம எப்படி இருக்க முடியும் அப்படின்றத பத்தியும் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்த்தோம். முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம எண்ணம் தான் எல்லாத்துக்குமே காரணம். அதே எண்ணத்தை ட்ரெயின் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம், கண்டிப்பா அந்த ட்ரெயினை போய் பிடிச்சிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கைய நம்ம எண்ணத்தின் மூலமா ஏற்படுத்தணும் அப்படின்னா அந்த சக்தியை சூழ்நிலையை எப்படி வேணாலும் மாத்தோம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த நிலையா நம்ம மனச வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எதை வேணாலும் நம்ம கடந்துடலாம் அப்படின்றத பத்தி பேசுறதுக்காக பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்த சகோதரி ஜெயா அவர்கள் வந்திருக்காங்க. ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி.
எப்பவுமே மனச ஒரே நிலையில வச்சுட்டு இருக்கணும். எண்ணங்களை நம்ம எப்படி உருவாக்குறோமோ அதன்படிதான் வந்து நமக்கு எல்லாமே நடக்கும், அப்படிதான் நம்ம மனசும் இருக்கும். நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த ஸ்ட்ரெஸ், கோபம் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு தெரியுது அது இருக்க கூடாது. நிஜமாவே நம்ம உள்ளுக்குள்ள என்னதான் நடக்குது?
நம்ம ஏதாவது ஒரு வண்டியை டிரைவ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. நம்ம டிரைவ் பண்ணுவோம், ஆனா நமக்கு வந்து காரினுடைய மெக்கானிசம் தெரியறது இல்ல. உள்ள என்ன நடக்குது அப்படின்றத பத்தி நாம கவலைப்படுறது இல்லையா? சோ போற வரைக்கும் போகட்டும் அப்படின்னு டிரைவிங்ல நம்ம போயிட்டே இருக்கோம். அப்படி டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு காலகட்டத்துல நின்னுடும். அப்போ நமக்கு உள்ள இருக்கிறது எதுவுமே தெரியாதே, என்ன செய்யறது அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா அதை பத்தி அவேர்னஸ் இல்லை, விழிப்புணர்வு என்பது இல்லை. மோஸ்ட் ஆஃப் தி டைம் நாம தனியா தான் டிரைவ் பண்றோம்னு வச்சுக்கோ. அட்லீஸ்ட் அப்பவாவது நம்ம உள்ள ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நின்று போச்சுன்னா டெம்பரரியா நம்ம என்னெல்லாம் செய்யலாம், ஆனா நம்ம அதை செய்யறது இல்ல. இப்போ வண்டி ஓட்டிட்டே போறோம், திடீர்னு வண்டி நின்னு போச்சு, அப்ப என்ன ஆகும்? நமக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது இல்லையா? வண்டியை விட்டு இறங்கும், நாமும் நடு ரோட்ல நின்றுட்டு இருப்போம். அதே போலதான் இந்த வாழ்க்கை பயணம் என்பது போயிட்டு இருக்கு. போற வரைக்கும் போட்டோம் அப்படின்ற மாதிரிதான் நம்ம போயிட்டே இருக்கோம். ஆனா ஏதாவது ஒரு காலகட்டத்துல என்ன ஆயிடுதுன்னா நின்றுடுது. ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இந்த மாதிரியான பிரச்சனை வருவதுதான். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன சொல்றோம் நாம அப்படின்னா, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல, இதுக்கு மேல நான் எப்படி இதை கடந்து போறதுனே தெரியல அப்படின்னு ஒரு காலகட்டத்துல நின்னு போறதுதான் இந்த வண்டி நின்னு போற மாதிரி. அப்படின்னு நாம நின்னு போற அந்த கட்டம் வரும்போது, அது ஆபீஸ்ல இருக்கலாம், இல்ல வீட்டுல இருக்கலாம், இல்ல உறவுகள்ல இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அப்படி ஒரு கட்டம் வந்தனா நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, அந்த ஆபீஸை விட்டு வேற ஆபீஸ்க்கு மாறிடுறோம் இல்லையா? அந்த உறவை விட்டு வெளியே வந்துடுறோம், இல்ல அந்த பிரச்சனைய அவாய்ட் பண்ணி வந்துடும், இல்ல ஒரு 10-15 நாள் எங்கேயாவது போயிட்டு வந்துடணும்னு நினைக்கிறோம். போறோம், திரும்பி வருவோம், ஆனா அந்த பிரச்சனை என்னமோ அப்படிதான் இருக்கும். சோ பிரச்சனைய வந்து சால்வ் பண்றதுக்கான சக்தி நம்ம கிட்ட இல்ல, ஏன்னா அதுக்கான தெளிவு நம்ம கிட்ட இல்ல. நம்முடைய எண்ணங்கள் பத்தியோ நம்முடைய மனதை பத்தியோ கொஞ்சம் கூட நாம கவலைப்படுறது இல்ல. வேலை எவ்வளவு தூரம் நடக்குதோ நடக்கட்டும், என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டே போகலாம். பிரச்சனை வரும்போது அப்ப பாத்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு பாவத்தோட தான் நம்முடைய வாழ்க்கை என்பது ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி சமயங்கள்ல நாம என்ன நினைப்போம்னா, நாம ஏதாவது தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம். இப்ப ஸ்ட்ரெஸ்னால டிப்ரெஷன் வருது, இல்ல வேறு விதமான பிரச்சனைகள் வரும்பொழுது டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க செய்யறதெல்லாம் நிறுத்திடுங்க, முதல்ல மனதுக்கு ஓய்வு கொடுங்க, நீங்க யோகா இல்ல தியானம் அந்த மாதிரி பயிற்சிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி சமயத்துல செய்ய முடியுமா?
இல்ல,
செய்ய முடியாது. தியானம் அப்படின்றது ரொம்ப சுலபமான விஷயமாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு கட்டத்துல நம்மால செய்ய முடியாது. ஏன்னா தியானம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்முடைய மனதை ஒரு நிலைப்படுத்துவது, எண்ணங்களை சீராக்குவது. டிப்ரெஷன்ல என்ன ஆகுதுன்னா, நம்முடைய எண்ணங்கள் வந்து பல்வேறு விதமாக இருக்கும். அந்த சமயத்துல எது சரி எது தவறு அந்த மாதிரி கூட நம்மால திங்க் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கட்டத்துல மனதினுடைய சக்தி என்பது ரொம்ப குறைவா இருக்கும். அப்போ நம்மால எந்தவித பயிற்சி செய்வதும் சுலபமா இருக்காது. நமக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத நாம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எப்போல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதோ அப்ப நாம நமக்கு இருக்கிற அந்த தெளிவை பயன்படுத்தி அதையும் கடந்து போயிடுவோம். தியானம் அப்படின்றத வந்து நாம நம்முடைய வாழ்க்கையில டெய்லி பேசிஸ்ல செய்யணும். அது செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கான ஒரு சில அடிப்படை விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் அப்படின்னு சொன்ன உடனே, இன்ஃபேக்ட் நாம வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நிகழ்ச்சிகள் இதை டச் பண்ணோம், ஆனா முழுமையா பேசல. இப்ப நான் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு கவனத்துக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த உடல். ஆனா அந்த நான் அப்படின்ற அடையாளம் சரியாக இல்லாத பொழுது என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே தவறாக இருக்கு, என்னுடைய தேவைகள் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ஓகே, நான் உடல் அப்படின்ற ஒரு கான்சியஸ்னஸ்ல கவனத்துல இருந்தோம்னா, ப்ரொஃபஷன் ஆகட்டும், பதவியாகட்டும், பட்டமாகட்டும், உறவாகட்டும், நான் பிளே பண்ற ரோல் ஆகட்டும், முதலாவதாக தெரியும். இது வந்து ஐடென்டிட்டி கிரைசிஸ்னு கூட சொல்லுவாங்க. நான் இந்த உடல் அப்படின்ற ஒரு உணர்வு வரும்பொழுது, இந்த உடலுக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட காலம் இருக்கிறது, பிறப்பு இறப்பு. இந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ளேயே நான் அடைய வேண்டியதை எல்லாம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறேன், என்னுடைய தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், என்னுடைய ரோல்ல என்னுடைய உறவுல நான் இப்படி இருக்கணும், என்னுடைய ஆபீஸ்ல நான் இந்த பதவியை நான் அச்சீவ் பண்ணணும் இல்லையா, சோ அதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதுதான் என்னுடைய முதல் பிரையாரிட்டியாக கூட இருக்கும். அவங்களை விட நான் யாரு அப்படின்னு இந்த உலகமும் உணரணும். அதுக்காக தான் எல்லா ஓட்டமுமே நடந்துட்டு இருக்கு.
எக்ஸாக்ட்லி. அதனால இப்பவே எனக்கு என்னென்ன சந்தோஷம் என்னென்ன மகிழ்ச்சி இருக்கோ அது எல்லாம் நான் இப்பவே அனுபவிச்சுட்டே வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
இதெல்லாம் எதனால அப்படின்னா, நான் என்னை உடல் என்று உணர்வதால். நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நேரம் போயிட்டே இருக்கு. காலம் அப்படின்றது கான்செப்ட் என்ன? காலம் அப்படின்னா உடல்னு நினைச்சா வரையறுக்கப்பட்ட காலம். சோ வரையறுக்கப்பட்ட அந்த காலகட்டத்துக்குள்ளேயே நான் எல்லாவற்றையும் அடைய வேண்டும். இப்போ நான் அப்படின்னா இந்த உடல் கிடையாது. உடல் சம்பந்தப்பட்ட என்னுடைய பதவிகளோ இல்லை என்னுடைய ரோலோ கிடையாது. நான் என்பது ஒரு சக்தி, ஆத்மா அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படும் பொழுது. ஏன்னா உடல் என்பது என்னுடையது, என்னுடையது என்று சொல்கிறவர் யார்? நான். அந்த நான் என்பதுதான் ஆத்மா, ஆன்மீக சக்தின்னு சொல்லலாம். அந்த சக்தி அப்படின்றதுக்கு வந்து அழிவு கிடையாது, அதை உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது. அப்போ அந்த கான்செப்ட் ஆஃப் அன்லிமிட்டட், எல்லைக்கு அப்பாற்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வரும். உடல் என்றால் எல்லைக்குட்பட்டது, நான் ஒரு சக்தி என்று உணர்ந்தால் நான் எல்லைக்கு அப்பாற்பட்டவன். இப்ப நான் அன்லிமிட்டட் அப்படின்னு நான் உணர்ந்த உடனே என்னுடைய தேவைகளும் வித்தியாசமாக இருக்கும். நான் ஒரு சக்தி அப்படின்னு உணர்ந்தா என்னுடைய தேவைகள் என்பது வித்தியாசமாக இருக்கும். உடலினுடைய தேவைகள் வேறு. இப்போ உடல் அழகு அப்படின்னு எடுத்துட்டா, நான் என்னை விட அவங்க நல்லா இருக்காங்க, அவர்களை விட நான் நல்லா அழகா இருக்கணும் அப்படின்றதுல முயற்சி. அதே மாதிரி எனக்கு இருக்கிற பொருட்கள் வந்து குறைவா இருக்கு, அவங்க கிட்ட இருக்கிற பொருட்கள் வந்து அதிகமா இருக்கு, விலை உயர்ந்ததா இருக்கு, அதே மாதிரி எனக்கு வேணும் இல்ல அது என்கிட்ட இல்ல அப்படின்ற வருத்தம். என்னுடைய உடல் அப்படின்னு நான் நினைக்கும் பொழுதுதான் என்ன ஆகுதுன்னா, இந்த வாழ்க்கையில போட்டிகளும் பொறாமைகளும் வருது. இந்த மாதிரி உடல் ரீதியான எல்லா விஷயங்களையும் நாம் அடைவதிலேயே நம்முடைய முயற்சி என்பது இருக்கு. அதுதான் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த வாழ்க்கை பயணத்தினுடைய நோக்கம் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும், எல்லாத்தையும் அடைஞ்சிடணும், எல்லாத்தையும் சாதிச்சிடணும். நம்மை சக்தி என்று உணரும் பொழுது எனக்கு அழிவு கிடையாது, நான் நிரந்தரமானவன், எப்போதுமே இருக்க போகிறவன். இந்த வாழ்க்கை பயணம் என்பது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இருக்கிறது கிடையாது. நான் ஒரு சக்தி, விதவிதமான ஆடைகளை அணிந்து என்னுடைய பங்கை செய்து கொண்டிருக்கிறேன்.
அந்த ஆடைகள்
ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடல், அதுதான் நம்ம வாழ்க்கை பயணம்னு சொல்றோம். தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிற பயணம் என்னுடைய பயணம் என்பது போய்கொண்டே இருக்கு. நான் ஒரு சக்தி என்றால் என்னுடைய தேவை என்பது என்ன? மகிழ்ச்சி அமைதி. என்னுடைய மகிழ்ச்சி அமைதி என்பது நிரந்தரமானது. அதை நான் ஒரே நிலையில வைத்துக் கொள்வதற்கு என்னுடைய முயற்சிகள் எல்லாமே இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, யார் வீட்லயாவது ஏதாவது ஒரு துக்கம் நடந்த வீட்டுல போகும்பொழுது எல்லாருமே பேசுறது என்ன, அவர் என்ன எடுத்துட்டு போனார் சொல்றாங்க இல்லையா, உறவுகளை முதல் கொண்டு எங்கேயே விட்டுட்டு போயிட்டார். எதையுமே அவர் அறிஞ்சு எதையுமே தன்னோடு எடுத்துக்கொண்டு போவதில்லை. நம்முடைய ஆத்மா அப்படின்றது வந்து ஒரு சிடின்னு வச்சுக்குவோம், எல்லாமே ரெக்கார்ட் பண்ற சிடின்னு வச்சுக்குவோம். நம்ம பல விதமான செயல்களை செய்யறோம், நிறைய விஷயங்களை அடையணும் சாதிக்கணும் அப்படின்னு செய்யறோம். ஆனா எது உள்ள போய் அதுல ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னா, பதிவாகிறது அப்படின்னா, இதனால் ஏற்பட்ட உணர்வுகள், இதன் மூலம் ஏற்பட்ட எண்ணங்கள், அது மட்டும் அதுல பதிவாயிடும். இந்த வாழ்க்கை பயணம் என்பது தொடர்கிறது, எப்பொழுதுமே முடிவற்ற ஒரு பயணம். நான் சேமித்த இந்த உணர்வுகள் எண்ணங்கள் என்னுடைய ஆத்மாவில் பதிவாகிறது, இந்த செய்தி அப்படியே போகும். சோ இதன் அடிப்படையில் என்னுடைய அடுத்த கட்டம், அடுத்த காட்சி தொடரும். இப்போ இது ஒரு சீன், இது ஒரு காட்சி, இந்த உறவுகள்ல, இந்த குடும்பத்துல, இந்த வாழ்க்கையில. இதுல வந்து நான் எப்படிப்பட்ட உணர்வுகளையும் எண்ணங்களையும் நான் உருவாக்கினேனோ அது அடுத்த காட்சியினுடைய பாதிப்பாக இருக்கும், பலனாக இருக்கும். இப்ப இந்த ஓட்டத்துல போட்டி பொறாமை அதிகமாகுது. பொறாமை என்பது ஒரு எதிர்மறை எண்ணம், எனக்குள்ள மன வேதனை அடைகிறது. நான் அதை அடையாமல் இருக்கும் பொழுது, ஒரு விஷயத்தை என்னால் சாதிக்க முடியவில்லை என்றால் எனக்குள்ள மன அழுத்தம் ஏற்படுகிறது. சோ நான் அதை அடைகிற அந்த ப்ராசஸ்ல நான் என்னை நான் வருத்தி கொண்டிருக்கிறேன்.
உடல் வந்து வசதியா சௌகரியமா இருக்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம விரும்புறோம், இதெல்லாம் தேவைன்னு நினைக்கிறோம். ஏன் அது இருக்கக்கூடாதா?
இருக்கலாம், எல்லாமே வாங்கிக்கலாம். நம்முடைய உடலையும் கூட அழகா வச்சுக்கலாம். நம்ம வந்து நம்முடைய சௌகரியங்களுக்காக எல்லா வசதிகளையும் நாம அடையலாம். ஆனா இந்த ஓட்டத்துல எதையெல்லாம் நாம் இழக்கிறோம், எதையெல்லாம் புண்படுத்துகிறோம், எதையெல்லாம் நாம் சேமிக்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். இதுல பொய் சொல்றோம் இல்ல, ஏமாத்துறோம், பல விதமான தவறான விஷயங்களை செய்யறோம். அதுல வந்து அதிகமான எதிர்மறை எண்ணங்களை உருவாக்குகிறோம், எதிர்மறை உணர்வுகளை நாம் அனுபவம் செய்கிறோம். எதுக்காக? இதையெல்லாம் அடையறதுக்காக.
தேடலுக்கு ஒரு எல்லையே இல்லை.
அதனால்தான் இந்த ராஜயோகா தியானத்துல முதல் பாடமே, முதல் விஷயமே வந்து நான் யார் என்பதை முழுவதுமாக தெரிந்து கொள்வது, புரிந்து கொள்வது, நம்ப ஆரம்பிப்பது. நான் யார் என்பதை நாம் உணர ஆரம்பித்துட்டோம் அப்படின்னா என்னுடைய ப்ரையாரிட்டி என்பது நிச்சயமா சேஞ்ச் ஆயிடும். அதுக்கப்புறமா நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய தாட் ப்ராசஸ் அப்படின்றது சேஞ்ச் ஆயிடும். அப்போ நம்முடைய தேவைகளும் வித்தியாசமாக இருக்கும். என்னுடைய தேவை எது அப்படின்றத நாம் உணர்ந்துட்ட நிலையில நம்முடைய செயல்களில் கவனம் இருக்கும்.
எண்ணம் வந்து நான் சரியான ஒரு எண்ணத்தை உருவாக்கணும் அப்படின்னா சரியான நல்ல செயல்களை நான் செய்வேன்.
இப்ப நான் ஒரு சக்தி அப்படின்றப்போ என்னுடைய தேவை என்ன? மகிழ்ச்சி அமைதி.
எப்பவுமே நான் மகிழ்ச்சியா இருக்கணும், நான் அமைதியா இருக்கணும் இப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா உடனே நீனா உன்னை பத்தியே நினைக்கிற, இவ்வளவு சுயநலா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்களே.
அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, சக்தி, இதெல்லாம் என்னுடைய ஸ்வபாவம், சுயம், சுயத்தினுடைய பாவம். சுயம் அப்படின்னா நான், பாவம் அப்படின்னா நான் வெளிக்காட்டுகிற விதம். சோ எனக்குள்ள நான் இருக்கும் பொழுதுதான் அதை நான் வெளிக்காட்ட முடியும் இல்லையா, அதுதான் சுபாவம். சோ சுயம் ஆத்மா, சக்தி என்னுடைய பாவனைகள், அமைதி, அன்பு, மகிழ்ச்சி, சக்தி. சோ இப்படி நான் நிறைஞ்சு இருக்கும் பொழுது, நிறைந்து உணரும் பொழுது எனக்கு தேவை அப்படின்னு ஒண்ணுமே இல்லை, இதை நான் கொடுப்பேன். இப்போ நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு அப்படின்றதையும் வந்து நாம நல்லா புரிஞ்சுக்கணும். நான் உடல் அப்படின்ற ரீதியில என்னை நான் பார்க்கும் பொழுது, உணரும் பொழுது என்னுடைய பொறுப்புகள் வேறு. ஆஸ் அ பாஸ், ஒரு மனைவியாக, ஒரு பெற்றோராக, அந்த மாதிரி நான் வகிக்கிற பதவிகளிலெல்லாம் என்னுடைய பொறுப்பு எதுவோ அதே தான் நான் முதலிடம் கொடுப்பேன். ஆபீஸ்ல இருக்கும்போது நாம என்ன பண்றோம்னா, அந்த வேலை முடிக்கணும் அப்படின்றதுக்காக நானும் கஷ்டப்பட்டு,
எக்ஸாக்ட்லி அந்த வேலையே வந்து செஞ்சு முடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அத ஒரு பலுவா, பாரமா எடுத்துக்கிட்டு தானும் சித்திரவதைப்பட்டு அடுத்தவங்களையும் வந்து சித்திரவதை பண்றாங்க.
ஏன்னா அங்க அவங்க நினைக்கிறது ஒரு மேலதிகாரியா. சோ மேலதிகாரியா அவங்களுடைய பொறுப்பு என்ன அப்படின்னா, இந்த வேலையை முடிக்கணும், அவங்களையெல்லாமும் இந்த வேலையை முடிக்க வைக்கணும். இந்த இடத்திலும் கூட நான் ஒரு ஆத்மா அப்படின்ற ஒரு உணர்வு வரும்பொழுது என்னுடைய நிலை, என்னுடைய சுபாவம், என்னுடைய குணம் என்ன அப்படின்ற ஒரு தெளிவு வந்துடும். என்னுடைய முதல் பொறுப்பு என்பது நான் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும், அன்போடு இருக்கணும், அமைதியாக இருக்கணும், அதையே மற்றவர்களுக்கும் கொடுக்கணும். லீடர்ஷிப் அப்படின்னா என்ன? லீடர்ஷிப் அப்படின்னா என்னோடு எல்லாருமே இருக்கணும், என்னை பின்தொடரணும், நான் செய்கிறதை பின்தொடரணும், நான் சொல்வதை அவர்கள் செய்ய வேண்டும்,
அவங்களுக்கு நான் ஒரு நல்ல வழிகாட்டியாக
இருக்கணும் இல்லையா. இப்ப பெற்றோர் குழந்தைகள் கிட்ட கூட என்ன ஆகுதுன்னா, நான் வந்து ஒரு தாய், நான் ஒரு தந்தை அப்படின்றதுனால இவர்களுடைய வாழ்க்கையை வழி நடத்துவது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறோம் இல்லையா. அந்த பொறுப்புல நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, அந்த குழந்தைகள் கிட்ட அதிகாரப்பூர்வமாக இதை நீங்க செஞ்சுதான் ஆகணும், அதை நீங்க செஞ்சுதான் ஆகணும், அவங்கள கத்துறோம், அவங்க மேல கோவப்படுறோம், அவங்க மேல திட்டுறோம், இதெல்லாம் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வழிக்கு கொண்டு வரோம். ஆனா என்னுடைய முதல் பொறுப்பு என்ன அப்படின்னா என்னுடைய நிலையை சீராக வைத்துக் கொள்வது, என்னுடைய குழந்தைகளை நல்ல விதமாக வளர்ப்பது என்னுடைய பொறுப்பு தானே. ஆனால் உடல் ரீதியாக, கல்வி ரீதியாக அவர்களை வளர்க்கிறேன், எனக்குள்ள டிப்ரெஷன் இருக்கு, எனக்குள்ள ஸ்ட்ரெஸ் இருக்கு, எனக்குள்ள வந்து 1000 பிரச்சனைகள் இருக்கு, எதிர்மறை எண்ணங்கள் இருக்கு, என்னுடைய எண்ணங்கள் எதுவுமே எனக்கு நல்ல உணர்வையே கொடுக்கறது இல்ல. மன ரீதியாக எனக்குள்ள இருக்கிற அத்தனை எதிர்மறை எண்ணங்களும் உணர்வுகளும் அவர்களையும் சென்றடையும். அப்போ என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னாச்சு? அதுல முழுமை இல்லை. நான் உடலாக என்னுடைய ஒரு ரோலாக, தாய் என்கிற ரோலாக நான் செய்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியில மிகவும் முக்கியமான அந்த மன வளர்ச்சியில என்னுடைய பங்கு என்பது சரியாகவே இல்லை. நான் யார் என்று உணரும் பொழுது என்னுடைய முதல் அடையாளம் நான் நிலைத்திருக்கும் நிரந்தரமான சக்தி. என்னுடைய சுபாவம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அமைதி, மகிழ்ச்சி, அன்பு, சக்தி. என்னுடைய பொறுப்பு என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது எதெல்லாம் என்னுடையதோ அதை முதலில் தக்க வைத்துக் கொள்வதுதான் என்னுடைய முதல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்தது என்னை சுத்தி இருக்கும் அனைவருக்குமே அதை கொடுக்க வேண்டும். அஸ் அ பெற்றோர் குழந்தைகளை வழி நடத்த வேண்டும், அவர்களுக்கு இல்லாததை நான் கொடுக்க வேண்டும், ஃபெசிலிட்டேட்டர், வழிகாட்டியாக இருக்கணும். அப்போ என்னுடைய எண்ணங்களுடைய தரம் என்ன?
குறைந்து விடுகிறது.
என்னுடைய வாழ்க்கையினுடைய தரம் என்ன?
ஓகே,
பிலீஃப் சிஸ்டம்னு சொன்னாலே நம்முடைய நம்பிக்கைகளின் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இப்ப நம்முடைய முதல் தவறான நம்பிக்கை என்ன அப்படின்னா, நான் ஒரு உடல், என்னுடைய காலகட்டம் என்பது இவ்வளவுதான், அதுதான் நம்முடைய ஒரு பிலீஃப் சிஸ்டம். இந்த பிலீஃப் சிஸ்டத்தினால, இந்த ஒரு நம்பிக்கையினால நம்முடைய உணர்வுகளின் தரம் இல்லை, எண்ணங்களில் தரம் இல்லை. அப்ப நாம என்ன செய்யணும்? இந்த நம்பிக்கையை மாற்றணும். இப்பொழுது புது ஒரு நம்பிக்கையை உருவாக்குங்கள், அதுதான் நான் சக்தி. என்னிடம் இருக்கின்ற அந்த அமைதியையும் மகிழ்ச்சியையும் நான் முதலில் நிலையாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சின்ன கதை சொல்றோம். இப்ப நம்பிக்கைகள் வந்து நமக்கு எவ்வளவு தூரம் வந்து உதவி செய்யும் அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். ஒரு ஃபிஷ் டேங்க் இருந்தது. ஒரு சின்ன பையன் வந்து அந்த ஃபிஷ் டேங்க்ல வந்து ஒரு மீனை வளர்த்துட்டு இருந்தான். அவன் என்ன பண்ண, அந்த ஃபிஷ் டேங்க்கு நடுவுல வந்து ஒரு கண்ணாடியை வந்து ஒரு தடுப்பா வைக்கிறான். டிரான்ஸ்பரண்டா இருக்கும், இங்கேருந்து பார்த்தா தெரியும். வச்சுட்டு இந்த மீன் வந்து இந்த பக்கம் இருந்தது, இந்த தடுப்புக்கு அந்த பக்கமா அவன் வந்து அதுக்கான உணவை போட்டுட்டே போவான். அப்ப அந்த மீன் என்ன செய்யும்? அந்த உணவை பார்த்துட்டு வரும், ஆனா அந்த தடுப்புல முட்டிக்கும். இந்த மாதிரி கொஞ்ச காலம் நடந்தது. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணா, அந்த கண்ணாடி தடுப்பை எடுத்துட்டான். அப்பவும் அவன் அந்த உணவை போட்டான், ஆனா அந்த மீன் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த உணவு பக்கமே வரல, அதை சாப்பிடல, அதை சாப்பிடாமையே அது செத்து போச்சு. எப்படி அந்த மீன் செத்து போச்சு அப்படின்னு கேட்டானா, அந்த கண்ணாடி தடுப்பால செத்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்பிக்கை. என்னுடைய பழைய நம்பிக்கைகள்ல வந்து இது எனக்கு கிடைக்காது, இது எனக்கு நாள் முடியாது, அது இங்க இல்லை அப்படின்ற பல விதமான நம்பிக்கைகள்லயே இருக்கும். அதனால நாம என்ன செய்யறதுலன்னா, புதிய தருணங்கள்ல, புதிய சூழ்நிலைகள்ல இது கிடைக்கும், போய் பார்க்கலாம், செய்து பார்க்கலாம் அப்படின்ற நம்பிக்கை இல்லாமல் பின்வாங்கி விட்டதுனால அவங்களுடைய நம்பிக்கையே அவர்களுக்கு ஒரு அழிவாகவும் போடுது.
நான் வந்து ஒரு தவறான நம்பிக்கை வச்சுட்டு இருந்தேன்னா அது என்னையே அழிச்சிடும். இந்த தடுப்பு இருந்தது, ஆனா அது முயற்சி செஞ்சிருக்கலாம், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் போய் பார்த்திருந்திருக்கலாம், ஆனா அது பார்க்கல.
சர்க்கஸ்ல போகும்போது முக்கியமா பார்ப்பீங்க, யானை வந்து ஒரு சின்ன சங்கிலியால கட்டி போட்டிருப்பாங்க. நம்ம அதை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், எவ்வளவு பெரிய யானை ஒரு சின்ன சங்கிலியால கட்டி போட்டாங்க அப்படின்னு ஒரு தோணும் இல்லையா. ஆக்சுவலா அந்த யானைய வந்து பார்க்கும்பொழுது பரிதாபமா கூட இருக்கும். அந்த யானைக்கு வந்து அவ்வளவு பலம் இருக்கு, ஒரு அசைச்சதுன்னா அந்த சங்கிலி வந்து அறுந்து போயிடும். இதுக்கு பின்னால என்ன லாஜிக் அப்படின்னா, அந்த யானை வந்து சர்க்கஸ்க்கு கொண்டு வரும்பொழுது ரொம்ப சின்னதா இருக்கும். அந்த சமயத்துல அந்த சங்கிலிய யூஸ் பண்ணிருப்பாங்க, அப்போ அது வந்து அதுல இருந்து விடுபடுறதுக்காக தவிச்சிருக்கும். அதை வந்து உடைச்சிட்டு ஓடணும் அப்படின்னு தவிக்கும், அதனால உடைக்க முடியாது. அது என்ன பண்ணும், முயற்சி செஞ்சு அது அப்படியே விட்டுடும். இப்ப அந்த யானை வந்து வளர்ந்து விட்டது,
பெருசா பலமும் வந்து குறைந்திருக்கு.
ஆனாலும் அது என்ன நினைச்சிருக்குன்னா, இந்த சங்கிலிய நம்மால உடைக்க முடியாது அப்படின்னு நினைச்சிருக்கு. அந்த மாதிரிதான் இந்த காலகட்டத்துல வந்து நம்முடைய சக்திகள், நம்முடைய எண்ணத்தின் சக்திகள், நம்முடைய ஆன்மீக சக்தி, நமக்குள்ள என்ன இருக்கு அப்படின்ற உணர்வே இல்லை. ஆனா பல காலமா நம்மால் செய்ய முடியவில்லை,
அதனால
இன்றும் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு சங்கிலியில தன்னைத்தானே கட்டி போட்டுட்டு இருக்காங்க.
ஆமா, நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து இந்த வேலை வரவே வராது, என்னால இதை பண்ணவே முடியாது, கம்ப்யூட்டரா அதுக்கெல்லாம் நிறைய வந்து புத்திசாலித்தனம் வேணும், என்னால இதெல்லாம் கத்துக்க முடியாது, டிரைவிங்கா அதுக்கு நிறைய கான்சென்ட்ரேஷன் இருக்கணும், என்னால எல்லாம் கார் ஓட்ட முடியாது.
இப்படி பல விதமான எதிர்மறை உணர்வுகளும் எண்ணங்களும் நம்பிக்கைகளா நமக்குள்ள இருக்கு. கோபம் என்பது இயல்பு, கோபப்படாம வேலை வாங்க முடியாது. மன அழுத்தம் என்பது இயல்பான விஷயம், யாருக்கு இல்லை. சோ இப்படி நாம என்ன செஞ்சிட்டோம்னா, எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டோம். இவைகள் எல்லாமே நம்முடைய நம்பிக்கைகளா இருக்கு. ஆனா என்ன நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் உடல் அல்ல, நான் ஒரு சக்தி அப்படின்ற ஒரு எண்ணமே என்னை ஒரு சக்திசாலியாக உணர வைக்கும்.
வெல் செட் சிஸ்டர். இந்த நிகழ்ச்சியை பாக்குற வியூவர்ஸ்க்கும் சரி எனக்கும் சரி ஒரு நல்ல டானிக்கா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இதோட ஒரு சின்ன பிரதிபலிப்பை நாம இப்ப பாக்கலாம்.
ஓம் சாந்தி. நான் மிகவும் ரிலாக்ஸ்டாக கம்ஃபர்டபுளாக அமர்ந்திருக்கிறேன். என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய படைப்பு என்பதை நான் உணர உணர, என்னுடைய எண்ணங்களின் அடிப்படையில் நான் மகிழ்ச்சியோ அல்லது பலவிதமான வேறு உணர்வுகளோ நான் அனுபவம் செய்கின்றேன். என் எண்ணம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது. எனவே அந்த எண்ணத்தினுடைய தரத்தினை நான் எப்பொழுதும் செக் செய்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. எனவே எப்படி என் எண்ணமோ அப்படியே என்னுடைய உணர்வும் இருக்கின்றது. அந்த உணர்வின் அடிப்படையில் என்னுடைய மனோபாவம், என்னுடைய கண்ணோட்டம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. என்னுடைய கண்ணோட்டமும் என்னுடைய மனோபாவமும் மற்றவர்களை பற்றி நான் உயர்ந்ததாக, மிகவும் நல்லதாக, பாசிட்டிவாக நான் உணரும் பொழுது என்னுடைய எண்ணம், சொல் மற்றும் செயல்களில் எப்பொழுதுமே ஓர் பாசிட்டிவிட்டி இருக்கின்றது. என்னுடைய எண்ணம், சொல், செயல் மற்றவரை எந்த வகையிலும் புண்படுத்தக்கூடாது என்பதில் நான் மிகவும் கவனம் வைக்கின்றேன். ஏனென்றால் அதிலிருந்து உருவாகும் எனர்ஜி என்னை பாதிக்கப் போகிறது என்பதை நான் மிக தெளிவாக உணர்ந்திருக்கிறேன். என் எண்ணம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அதை படைக்கக்கூடிய, அதை உருவாக்கக்கூடிய மிகவும் உயர்ந்த சக்தி நான், தூய்மையான சக்தி நான். இதை நான் எப்பொழுதும் என்னுடைய விழிப்புணர்வில் வைத்துக்கொண்டு என்னுடைய ஒவ்வொரு எண்ணத்தையும் உருவாக்குவேன். ஓம் சாந்தி.
ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில முக்கியமா மூணு விஷயத்த நம்ம கத்துக்கிட்டோம். ஒண்ணு வந்து நான் யார், இன்னொன்னு வந்து என்னுடைய சுபாவம், மூன்றாவது என்னுடைய பொறுப்பு என்ன அப்படின்றது. முக்கியமா இன்னொரு விஷயமும் நம்ம மனசுல வச்சுக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்றது உண்டு, எனக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்ல, என்னால அது கத்துக்கவே முடியாது, டிரைவிங் ரொம்ப கஷ்டம், எனக்கு அதுக்கான கான்சென்ட்ரேஷன் வராது, எனக்கு அதுக்கான தைரியம் கிடையாது. இந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து நமக்குள்ள கொண்டு வர வேண்டிய நம்பிக்கை என்னன்னா, நல்ல நம்பிக்கை, பாசிட்டிவ் நம்பிக்கை அப்படின்றதுதான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். மீண்டும் இந்த நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ விடைபெற தருணம் வந்துடுச்சு. உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில உங்க வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட வேற ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்கு அப்படின்னா, நீங்க எங்களுக்கு தாராளமா எழுதி அனுப்பலாம். இமெயில் மூலமாவோ இல்ல தொலைபேசி மூலமா கூட நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். இப்பொழுது விடைபெறுகிறோம். ஓம் சாந்தி.
குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம், 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8,500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி